ஆக்சுவலா நம்ம நேத்து பக்தியில சங்கரனுடைய விளக்கம் என்னன்னு கூட பாத்துட்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்றதுதான், தெரிஞ்சுக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரியா, இப்ப நேத்து நம்ம அந்த கங்கையை பத்தி பார்த்தோம், அப்புறம் அந்த கழுத்துல இருக்க பாம்பை பத்தி பார்த்தோம், அதோட விளக்கங்கள்லாம் என்ன, பக்தியில எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்தியில சங்கருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நெற்றி கண் இருக்கு, அந்த கண்ணை திறந்தா உலகத்தையே அழிச்சிட முடியும் அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. அதுல ராஜயோக விளக்கம் என்னன்னா, ஞானத்தோட விளக்கம் என்னன்னா, இன்னைக்குதான் சங்கமத்துல ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவே வந்து நமக்கு இந்த ஆத்மாவோட நாலேஜ் கொடுக்குறாரு. அதாவது நம்ம எல்லாம் ஆத்மா, அதாவது உயிர் உருவத்தின் மத்தியில இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. சோ அந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றது வந்து ஆத்மா தான். இந்த நாலேஜ் கொடுக்கறது சிவன் தான், ஆத்மாக்களின் தந்தை சிவன் தான் கொடுக்குறாரு. இதோட அடையாளமா தான் இங்க சங்கருக்கு அந்த நெற்றி கண் காட்டாங்க. அந்த நெற்றிக்கண் திறந்தா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அர்த்தம் கொடுக்க முடியும், பக்தியில சொல்றதுக்கே நமக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வந்து போயிட்டு இருக்க நமக்கு இந்த நெற்றிக்கண் திறக்கும் போது, அதாவது ஆத்மான்ற நாலேஜ் கிடைக்கும் போது நமக்கு இந்த டிராமா ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நேற்று இன்று நாளை தெரிஞ்சிடும். இந்த கல்பம்ன்றது 5000 வருஷம் தான், 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம், அப்படி திரும்ப 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 சுத்திட்டே இருக்கு. அப்போ நமக்கு இறைவனே வந்து மன்மனாபவன் மந்திரம் சொல்லி கொடுத்ததுனால, இந்த மந்திரம் சொல்ற செய்யறதுனால, நினைவு பண்றதுனால, பாவங்கள் எரிக்கிறதுனால, இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இருக்கிற சைக்கிள் கட் ஆயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து கர்மாதீத ஆயிடுவீங்க, நீங்க ஃபரிஸ்தா ஆயிடுவீங்க, ஏஞ்சில் ஆயிடுவீங்க. அப்ப இந்த சாதாரண மரண பிறவியில அது முடிஞ்சிடும். ஸோ நெற்றிக்கண் திறந்தா எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்றது வந்து இதுதான் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த நெற்றிக்கண் மூன்றாவது கண், அதாவது ஆத்மா இந்த நாலேஜ் சொல்றது தான் இந்த மூன்றாவது கண்ணை குறிக்குது. அதே மாதிரி அந்த கையில ஒரு இந்த சுலாயுதம் இருக்குல்ல, அது 3 கோடு காமிக்குதா, அது வந்து படைத்தல் காத்தல் அழித்தல காட்டுறாருன்னு சொல்றாங்க. அது அப்படின்னு சொல்லலாம். அந்த சங்கருக்கு பாத்தீங்கன்னா 3 பட்ட நாமம் போட்டிருப்பாங்க. அது எப்படின்னா என்னன்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் வந்து பிரம்மா விஷ்ணு சங்கரை வச்சு. இது பக்தியில கொடுக்குற விளக்கம் வந்து நம்ம நான் சொல்ற மாதிரியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சங்கர் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மயானத்துல இருக்கக்கூடிய, மயானம் சுடுகாட்டுல இருக்கக்கூடிய அந்த சாம்பல் எடுத்து பூசின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அதோட சுடலை ஆண்டின்னு சங்கருக்கு சிவனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, பக்தியில நிறைய பேர் இருக்கு. அதாவது எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுலயே இருக்கிற ஒரு, ஆக்சுவலா நம்ம இங்க ராஜயோகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் தான் காலனுக்கெல்லாம் காலன், யமனுக்கெல்லாம் யமன். அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா யம தர்மன் ஒருத்தர் கிடையாது, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாத்துட்டோம். ஓகே, சித்திரகுப்தன் ஒருத்தன் உட்காந்து நம்ம கணக்கு எடுத்து எல்லாம் எழுதுறது இல்லை. நம்ம கணக்கு வழக்கு எழுதுறதுன்னா நம்ம ஆத்மாவில் இருக்க சன்ஸ்காரையும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் ஆயிடுது. ஓகே, யமதர்மன் ஒருத்தன் கிடையாது. ஆனா நம்ம சொல்லும் போது பக்தியில சாஸ்திரங்கள் அப்படி சொல்றோம், இறக்க பொது தலைவர யாரோ யமதர்மன் வந்து நம்ம டைம் ஆனோடனே 4 எரும மாட்டில் எத்தனை பேரோ எரும மாட்டில் அனுப்பிடுவாங்க, அவங்க ஆளுங்க வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுறாங்க எப்படின்னு பக்தியில கதை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க அப்படி கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோம். இங்க அப்படி யாரும் இறக்கிறது கிடையாது. இங்க வந்து அவங்கவுங்க ட்ராமா பண்ண முடிஞ்ச உடனே ஆத்மா சரீரம் விட்டு போயிடும். அப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம், 13 நாளோ அவங்கவுங்க நாட்களுக்கு ஏற்ற மாதிரி, இனி ஒரு அம்மா ரெடியா இருப்பாங்க கர்ப்பம் தெளிச்சு, அவங்களுக்கு 3வது மாசம் 4வது மாசம் இருக்கும்போது இந்த ஆத்மா அங்க பிரவேசமாகவும் அதுலேருந்து குழந்தையா பிறந்து போவார்கள். இந்த சைக்கிள் அதுதான் புரிய வைக்குது. ஓகேவா? ஸோ இது அடுத்த ஒரு விளக்கம். அப்புறம் காலனுக்கெல்லாம் காலன் ஏன் சொல்றோம்னா, ஜட்மெண்ட் டே அன்னைக்கு பூமியில 800 கோடி பேர் ஆத்மாக்கள் இருக்கும் போது, கிட்டத்தட்ட 99.99% மக்கள் பூமியில இருக்கிற எல்லா கண்டமும் தண்ணிக்குள்ள போயிடும், எக்ஸப்ட் ஃபார் இந்தியாவில இருக்க டெல்லியில. டெல்லியில இருக்கிற அங்க மட்டும் ஒரு 10 to 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஸோ பரமாத்மா சொல்றார், பிரளயம் ஏற்படுவது இல்லை அப்படின்றார். பிரளயம்னா 100% டிஸ்ட்ரக்ஷன், அது நடக்கிறது இல்லை. ஆனா மகாபாரத கதையில எப்படி முடிப்பாங்கன்னா, மகாபாரத யுத்தம் நடக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும், கடைசியில பாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க, கௌரவர்கள் அழிக்கப்படுவாங்க, கடைசியா கிருஷ்ணர் இறந்துருவாரு. அது அதுக்கு ஒரு கதை இருக்கு, நம்ம அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். இந்த 5 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்த்த யாத்திரை போவாங்க. 5 பேர்ன்றது 5 பாண்டவர்கள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரா இறந்துருவாங்க, அவங்களுக்கு ஈம சடங்கு பட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியா யுதிஷ்டன் மட்டும்தான் இருப்பாங்க, யுதிஷ்டன் தான் தர்மம் புத்திரன், அவன் கூட ஒரு நாய் துணைக்கு வரும். இவங்க ரெண்டு பேர் தான் பூமியிலே இருக்காங்க, அப்படிதான் கதை வருது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா, புஷ்பக விமானம் வரும். எதுக்கு வரும்னா, தர்மனுக்கு வந்து சொர்க்கத்தை கூட்டிட்டு போறதுக்காக வரும். அப்ப தர்மர் சொல்வாரு, இல்ல இல்ல இந்த நாயை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு, இல்ல இல்ல உங்களுக்கு தான் பிரவேசம் இருக்கு, நாய்க்கு இல்லை அப்படின்னு. அதான் அந்த நாயா வர்றது வந்து யம தர்மன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கதை. அப்போ தர்மபுத்திரன் வந்து கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, தி எண்டுன்னு போடுறாங்க. அப்படின்னா என்னன்னா, பூமியில அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்ற மாதிரி. ஆனா அடுத்த செகண்டு அடுத்த சீன் என்ன கதை, ஆள் இலையில கிருஷ்ணர் மிதந்து வர மாதிரி ஒரு காட்சி காட்டுவாங்க, அதோட முடிச்சிருவாங்க. இது மகாபாரதம் முடிக்கிற கதை. ஓகேவா? சோ ஒரு ஸ்டேஜ்ல தர்மபுத்திரன் போன உடனே டிராமால யாருமே இல்லைன்ற மாதிரி முடிக்கிறாங்க, ஆனா கிருஷ்ணன் எங்கிருந்து வந்தாருன்றதும் அவரோட கனெக்ஷன் மகாபாரதத்துல கிடையாது. சோ நம்ம என்ன பரமாத்மா ராஜயோகத்துல கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜட்மெண்ட் டேம் 99.99% மக்கள், 800 கோடி பேர், நம்ம 800 கோடின்னு எங்கேயுமே சொன்னதில்லை பரமாத்மா. அது 850 கூட வரலாம் அந்த நம்ம விநாச டைம்குள்ள, அது என்ன ஃபிகர் நமக்கும் தெரியாது. ஓகேவா? அதுல டெல்லியில வெறும் 10-20 லட்சம் பேர், அதனாலதான் சொல்றோம் பிரளயம் ஏற்படுவதில்லை. பிரளயம்னா 100க்கு 100 அழியணும், அப்படி அழியாது. 100க்கு 100 அழிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க நானும் அந்த 10-20 லட்சம் மக்கள்ல இருந்து சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை நடைபெறும். ஓகேவா? இப்படிதான் நடக்கும். சோ இந்த மாதிரி மொத்தமா ஜனத்தொகையை மொத்தமா தூக்கிட்டு போறது வந்து இசைவனால மட்டும்தான் பண்ணுவோம். அதனாலதான் அவருக்கு வந்து காலனுக்கு எல்லாம் பண்ணும். இன்னைக்கு வானிலை கூட பரமாத்மா சொல்றாரு, நான் ஜட்மெண்ட் டேல எல்லாரையும் கொசு கூட்டங்களை மாதிரி கூட்டிட்டு போயிடுவேன். ஏன் கொசு கூட்டம்னு சொல்றாருன்னா, ஆத்மா மட்டும்தான் எடுத்துட்டு போனோம் அவர் பரமாத்மா நினைச்சா. அவர் வந்து சரீரங்க எடுத்து போறது இல்லை, இந்த சரீரங்களை இந்த பூமியிலே விழுந்துடும். ஓகேவா? சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்புக்கு இது ரொம்ப, நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ். உடம்புல வந்து இந்த இரும்பு சக்தின்னு சொல்றோம்ல, அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அந்த நம்ம பிளட்ல சொல்றோம் ஹீமோகுளோபின் கவுண்ட் தான் இரும்பு சக்தின்னு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது இந்த ஹீமோகுளோபின்? தாவரங்கள் வழியா கிடைக்கும், கரெக்டா? அவன் சாப்பிட்ற உணவு வழியா கிடைக்கும். சோ கடைசியில நம்ம ரத்த ஆறு ஓடுன்ற பரமாத்மா. அப்படின்னா என்ன, இந்த ரத்தம் பூமியில கலந்துரும். அப்படின்னா அதை வந்து வரக்கூடிய தாவரங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து அயன் கண்டனா எடுத்து நமக்கு தரும். அப்படிதான் சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். எங்க இருந்தாவது வரணும்ல. சோ நம்ம தாவரங்கிட்ட நமக்கு வரும், நம்ம போகும்போது இங்க விட்டுட்டு போவோம். இதுவே வந்து அதான் தான் பரமாத்மா சொல்ல, உங்களுடைய உங்களுடைய இது வந்து உரமா யூஸ் ஆகும். சோ இந்த நாலேஜ் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கலாம், சரியா? அதே மாதிரி ஒரு வார்த்தை நம்ம பொதுவா யூஸ் பண்றோம், சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு ஒன்னு சொல்றோம். பக்தியில இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவன் சொத்து குலநாசம்னா, இப்ப நிறைய இப்ப இந்தியால 100 கோயில் இருக்குன்னு வச்சுக்கலாம், 90-95% கோயில் வந்து சிவந்து தான். பாக்கி எல்லாம் தான் பாக்கி எல்லா சாமிகள் நம்ம சொல்லிக்கிற தெய்வங்களோட கோயில்கள். சிவன் சொத்து குலநாசம்னா, அந்த கோயிலோட சொத்துல யாராவது இடம் எடுத்து தங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து துக்கம் மேல துக்கம் நடைபெறும் அப்படின்றதுதான் சிவன் சொத்து குலநாசம்னு பக்தியில அவங்க சொல்ற விளக்கம். ஆக்சுவலா பரமாத்மா யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்லை, நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் புரிஞ்சுக்கணும், பரமாத்மா அன்பே சிவம். சிவன் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கும், ஆனா இந்த சிவன் சொத்தை எடுத்தவங்களுக்கு டிராமா வச்சு செய்யும், அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. அதையும் சிவன் செய்யறது கிடையாது. அப்ப சிவன் சொத்து குலநாசம்னா என்ன, அதுக்கு நீங்க டிராமா தெரிஞ்சுக்கணும். டிராமால பாத்தீங்கன்னா அதிகமா 84 பேர் எடுக்கும். சத்தியுகத்துல 8, திரேதால 12, துவாபரத்துல 21, கலியில 42, சங்கமத்துல 1, இப்படி கூட்டினீங்கன்னா 84 பேர் எடுக்கும். இல்ல பாருங்களேன், இப்ப எனக்கு இந்த பிரிவுல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இதே போன பிரிவுல என்ன இருக்கும்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு குழந்தையா பிறந்திருப்பாங்க, என் மனைவி எனக்கு கணவரா வந்திருப்பாங்க, என் குழந்தைங்க எனக்கு அப்பாவா வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் வந்துட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம பிரிவு மேல பிரிவு எடுத்துட்டே வரும். ஆனா இந்த சங்கமத்துல ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்யும் போது நம்ம ஆத்மாவில இருக்கிற பாவம் 100க்கு 100 எரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இருப்புன்றது கட்டாயிடும், குலம் நாசம் ஆயிடும். புரிதுங்களா? திரும்ப ஒரு வாட்டி நான் என் மனைவிக்காக, என் குழந்தைக்காக, என் அப்பாவுக்காக இவங்களுக்கு கணக்கு வழக்க முடிக்க வேண்டி இருக்குன்றதெல்லாம் இனி ஒரு பிறவி நான் எடுக்க வேண்டி இருக்காது. அந்த குலம் நாசம், சிவன் சொத்து அடைந்தவர். சிவனுடைய சொத்து என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுக்கு போறதும் சத்தியுக திரேதாயகம் வந்து, சத்தியுக திரேதாயகம்ன்ற ஆஸ்திய இறைவன் தான் கொடுக்குறா, அது சிவன் மட்டும்தான் கொடுக்குறாரு, யாரும் கொடுக்கறதில்லை. சோ சிவன் சொத்துன்றது சத்தியுகம் திரேதாயகம், அதுதான் ஆஸ்தி. குல நாசம்ன்றது இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இனிமே இங்கே கலியுகத்தினுடைய கடைசியில உங்களுக்கு எனக்கு பிரிவு இருக்காது, கர்மாதி ஆயிருந்தா. இவ்வளவு ஆழமான ரகசியங்கள் பக்தியிலும் இருக்கு, சரியா? சோ ஒரு இடத்துல இந்த மாதிரி உடல் ரீதியா மனிதன் உடல்லயே இருக்கிற சங்கரரை நம்ம சிவன் நினைச்சு கும்பிட்டு இருந்தோம். ஆனா கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பாக்குறது சிவலிங்கமா பாக்குறீங்க. ஓகே, 100 நான் சொன்னேன் இல்லையா, 100 கோயில்ல 90-95% கோயில் சிவன் தான் இருக்கிற போது சொல்லும்போது கூட, சிவன் கோயிலுக்குள்ள கூட இந்த உருவத்துல சிவனை வச்சு கும்பிட்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். 1% கோயில் தான் பெரிய விஷயம். எல்லா இடத்துலயும் சிவலிங்கமா தான் கும்பிடுறாங்க. பக்தியில கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கு, என்னன்னா சிவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, சிவன் பிறப்பிறப்பில் வருவது கிடையாது. இது ரொம்ப கிளியரா வச்சிருக்காங்க. பிறப்பிறப்புல வராததுனாலதான் அவரை சிவலிங்கமா கும்பிடுறோம். ரெண்டாவது வந்து பக்தியில கூட நமக்கு என்ன தெரியும், ஒரு ஜோதி சுரூபமானவர், ஒளி பொலியானவர் தெரியும். திருவண்ணாமலை கோயில்ன்றது அதுதான், சரியா? அப்போ ஒளி புள்ளியா இருக்கிற ஒருத்தரை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க, சான்ஸ் இல்லைல்ல? அப்ப அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம சிவலிங்கமா ஒரு ரூபத்தை உருவாக்கும். இந்த சிவலிங்கன்ற ரூபத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா விக்ரமாதித்த ராஜா தான். அதாவது இந்த லேக்ராஜ் என்ற பெரியவர் சத்தியுகத்துல கிருஷ்ணராக பிறக்கிறார், அங்கு 8 பிரிவு எடுக்கிறார். திரேதாயுகத்துல ராமரா வர்றார், அங்க 12 பிரிவு எடுக்கிறார். துவாபரகத்துல கிருஷ்ணா விக்ரமாதித்த ராஜாவா வர்றாரு. அங்க இந்த சிஸ்டர் பாடின பாட்டுல கேட்டீங்க தெரியுமா, துக்கங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும், இறைவனை தேட ஆரம்பிச்சோன்னு அங்க இறைவனை தேட ஆரம்பிக்கிறோம். அங்க சோம்நாத் கோயில், அது இன்னைக்கு குஜராத்ல இருக்கு, அந்த கோயில்ல தான் சிவலிங்கத்தை ஸ்தாபனை பண்றாரு. வைரத்தினால சிவலிங்கத்தை வச்சு நம்ம பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம 33 கோடி பேர் தான் இந்த சிஸ்டம்குள்ள வரோம். நீங்களும் நானும் பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்கோம். பரமாத்மா சொல்ல வெறும் அந்த விக்ரமாதித்த ராஜா மாத்தம் கேட்டால, நீங்களும் நானும் பண்ணி 63 ஜென்மமா பக்தி செய்த எல்லாருமே அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய 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 கோயில் கட்டியிருக்கோம், சந்தேகமே கிடையாது. ஓகேவா? சோ ரொம்ப சிவலிங்கமா நம்ம பக்தியில கொண்டாடி இருக்கிறோம், சரியா? சோ அதனாலதான் நம்ம கன்ஃபியூஷன், சிவலிங்கம் ஏன் கும்பிடுறான், ஏன் சங்கரா கும்பிடுறோம், ஏன் இப்படி இருக்க கூடாது? நமக்கு வந்து இப்ப சங்கரா பார்த்து கதைகள் நிறைய கேட்டதுனால இப்ப சங்கர் சிவன் இல்லைன்னு சொல்லும்போது கேட்கறது கஷ்டமா இருக்கு. எனக்கெல்லாம் நான் வந்து பக்தியில சிவ பக்தன் தான், எனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே பக்தின் அப்படியே ஒரு ரசம்லாம் கொதிக்குது. இப்போ இந்த நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரையே நீங்க கனெக்ட் பண்ண முடியும், சிவனையே கனெக்ட் பண்ண முடியும். அவர் சொல்றார், நான் மனித உருவிலேயே வர்றது இல்லையப்பா, அப்படியே நீங்க என்ன மனித உருவில, அது ஏன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களால அதிகமா அப்படிதான் யோசிக்க முடியும். அதனால என்ன வந்து கழுத்துல பாம்போட கழுத தலையில நிலாவோட இப்படி எல்லாம் புரிய வச்சிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அது தவறு இல்லை, இது பக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. சோ சங்கர்ன்றது சிவன் கிடையாது. நம்ம அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டாபிக் வந்து சிவராத்திரி. இது பக்தியில இருக்கு, சிவராத்திரி பத்தி நம்ம கும்பிடுறது. ஓகேவா? இந்த சிவராத்திரி பத்தி கூட நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ சிவராத்திரி அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்ததுன்னா சிவ பகல் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தின்றது அவருடைய பர்த்டேயோட ஆனிவர்சரி, கரெக்டா? ராமருக்கு ராம நவமி, நவமின்ற நட்சத்திரத்துல பிறந்ததுனால ராம நவமின்னு கொண்டாடுறோம். அது வந்து அவருடைய பர்த்டே ஆனிவர்சரி. அப்ப சிவ ஜெயந்தி சிவராத்திரி அந்த சிவன் வந்து போன நாள் அப்படின்றதுதான் கணக்கு. அப்ப ஆனிவர்சரி கொண்டாடுறோம்னா அவர் எங்கேயா பிறக்கிறாரா? கிடையாது. அப்ப சிவராத்திரினா என்ன? பக்தியில சிவராத்திரினா என்ன? ராஜயோகத்துல பரமாத்மா சொல்ற சிவராத்திரிக்கு என்ன அர்த்தம்? பக்தியில இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க பக்தியில. நான் சென்னையில இருக்கேன், இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, அங்க இருக்கேன் நான். அங்க வந்து நாங்க என்ன பண்ணோம்னா பக்தியில சிவராத்திரி அன்னைக்கு மாலை டைம்ல ஒரு 7 மணி போல பாடி, நான் இருக்கிறது பாடின்னு ஒரு இடம், திருவல்லீஸ்வரர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கேன். அங்கிருந்து நாங்க ஒரு 50-60 பேர் சைக்கிள் காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16-17 சிவன் கோயிலுக்கு யாத்திரையா போவோம். பாடிக்கு அப்புறம் வில்லிவாக்கம் புருஷவாக்கம் அப்படியே சென்னையில இருக்க ஒரு ஒரு ஊரா சுத்தி சுத்தி வரா, அப்புறம் மயிலாப்பூர் டி நகர், அப்படியே காலங்காத்தால வரும்போது கோயம்பேடு, திரும்பவும் பாடி சிவன் கோயிலுக்கு வரும்போது காலம் வரை 7 மணி ஆயிடும். அதுல என்ன புரிதல்னா ராத்திரி ஃபுல்லா கண் விழிச்சான்னா நமக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இருக்கு, இது ஒரு நம்பிக்கை பக்தியில நம்ம அப்படி போயிட்டு வந்தோம். இது நாங்க பண்ணியிருக்கோம். நான் பக்தி பண்ண காலகட்டத்துல எல்லாம் ரொம்ப விசேஷமா எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம். இது எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்க பாக்கி எல்லா இடத்துல என்ன பண்றாங்கன்னா சினிமா தியேட்டர்ல 3 படம் போட்டுருவாங்க. நைட் 9 மணிக்கு போனீங்கன்னா கண்டினியூஸ் ஷோன்னு ஒரு 3 படம் போடுவாங்க, காலம்பரம் 6 மணிக்கு முடிகிற மாதிரி அப்படி கண்ணு முடிச்சிருப்பாங்க. சில பேர் என்ன படம் கோயிலில் போய் உட்காந்துட்டு பஜனை பாடுவாங்க, இறைவனை பத்தி பாட்டெல்லாம் பாடினோம். அதாவது ஐடியா என்னன்னா ராத்திரி ஃபுல்லா கண்ணு விழிச்சா நமக்கு சத்தியகுதத்துல இது கிடைக்கும். ஆக்சுவலா இதோட அர்த்தம் என்ன? இங்க ஞானத்துல தன்னை ஆத்மாவென புரிந்து விழிப்போட இருக்க முடியுமா இருந்தா, சிவன்ற நினைவுல விழிப்போட இருக்க முடியுமா இருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு வந்துடுங்க, சத்தியகுதத்துக்கு வந்து, கரெக்ட் தானே? தன்னை ஆத்மான்னு புரிந்து விழிப்போட இருக்கணும். ஏன் இது விழிப்போடன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, நீங்க இறைவனை நினைக்கும் போது நீங்க கனவு கண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்க வந்து தூண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ராஜயோகம் கிடையாது. விழிப்போட இருந்து தன்னை ஆத்மான்னு புரிந்து இறைவனை நினைவு பண்ணிட்டு இருக்க முடியுமா இருந்தா அதுதான் மண்மனா போதும். அதனால பாவம் எரிக்கப்படுது. நம்ம போகணும் எகெயின், பொதுவா நம்ம இங்க சிவராத்திரின்றது பக்தியில என்ன பண்றாங்க, ராத்திரி நேரங்கள்ல தான் கொண்டாடுறாங்க, கோயில் எல்லாம் போறாங்க வராங்க. சோ அந்த ராத்திரின்றது நம்ம இருட்டாவது இல்லையா, சாயந்தரம் மாலை வேலைக்கு மேல வர்ற அந்த ராத்திரியை தான் குறிக்குதா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. சோ பரமாத்மா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டிராமாலேயே கோர இருள், கோர இருட்டு, பயங்கரமான இருட்டு எதுன்னா இந்த கலிகாலம் தான், மக்களுடைய அஞ்ஞானம் தான், அறிவே இல்லாம இருக்கிற அந்த காலகட்டம் தான் அப்படின்ற. ஏன் அஞ்ஞானம்னு பரமாத்மா சொல்றாருன்னா நமக்கு டிராமா பத்தியே தெரியாம இருந்திருக்கும் இல்லையா. அதாவது கலைகள் குறைஞ்சு போயிடுச்சுன்னு தெரியல, மாயை கிட்ட நம்ம ஒரு விக்டிமா இருக்கோம்னு தெரியல, ராவணன் கிட்ட மாட்டிட்டு இருக்கோன்னு தெரியல, அந்த மாதிரி முட்டாள் மாதிரி இருந்திருக்கும். சோ இந்த காலகட்டத்துலதான், கலிகாலத்தினோட உச்சத்துலதான், 1936 போல ஆத்மாவின் தந்தை உலகத்துல அந்த நேரத்துல பக்தியை முடிச்ச ஒருத்தர்கிட்ட அவரோட உலகத்துல பிரவேசமாகி இந்த நாலேஜ சொல்றாரு. ஏன்னா பரமாத்மா சாந்திதாமத்துல உட்காந்துக்கிட்டே அங்கிருந்து ஆக்ஷன் காமிச்சானு உங்களுக்கு எனக்கு தெரியாது புரியாது. சோ லேக்கராஜ் என்ற பெரியவர், அவர் தான் கிருஷ்ணரா பிறவி எடுத்திருந்தார் சத்தியகுத்துல. அவருடைய கடைசி பிறவி 83rd பிறவியில அவருடைய 60 வயசு ஆகும் போது வானப்பிரஸ்த நிலை அடைந்தோம். வானப்பிரஸ்த நிலைன்னா என்னன்னா பக்தியில அது ஒரு டேர்ம், அது 60 வயசு மேல ஆனா அவங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடும், அப்ப என்ன ஆயிடும், அவங்க குழந்தைங்களுக்கே ஒரு 40-45 வயசுல எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இவரோட 60 வயசுல இவருக்கு வந்து கமிட்மெண்ட்னு ஒண்ணு இருக்காது, இவரு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, இவரோட பிசினஸ் எல்லாமே பசங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இவர் ஃப்ரீ தான். இவர் என்ன பண்ணுவார், மனைவியை கூப்பிட்டுட்டு, நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் மனைவியை கூப்பிட்டுட்டு இவரும் மனைவியும் சேர்ந்து இந்தியால வந்து, இந்தியால இருந்தாங்கன்னா இந்த பக்கம் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலா போய் இறைவனை தேட போவாங்க. இதுதான் வானப்பிரஸ்தங்கள். சோ இவர் பக்தியை முடிச்சிருந்ததுனால, இறைவனை தேடிட்டே இருந்ததுனால பரமாத்மா அவர் சரீரத்துக்குள்ள வந்து இந்த நாலேஜ் எடுக்கிறார். அவர் சொல்றாரு இது கலியுகத்தினுடைய கடைசி. நான் பாத்தீங்கன்னா சாஸ்திரங்களை பரமாத்மா வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எங்கெல்லாம் அதர்மம் தளத்துப்போதோ தர்மம் தாழ்கிறதோ நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. இது பகவத்கீதையிலையும் இருக்கு, பக்தியில இருக்க பகவத்கீதையிலையும் இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கனா விஷ்ணு வருவாருன்னு எதிர்பார்த்தோம், ஓகே. ஆக்சுவலா வர்றது சிவன் தான் வர்றாரு, ஓகே. இதான் கதையோட ட்விஸ்ட், எல்லா படத்துல இருக்கிற மாதிரி ட்விஸ்ட் இதுதான். அவரு யாரை பயன்படுத்திக்கிறாருன்னு நம்ம சொல்றோம், இந்த விஷ்ணுவை தான் பயன்படுத்திக்கிறார். அதாவது கிருஷ்ணனை தான், அவரோட கடைசி பிரிவில் இருக்கிற பிரம்மாவை தான் பயன்படுத்தி இந்த மாற்றங்களை கொண்டு வராரு. ஸோ இங்க ராத்திரின்னு சொல்ற அந்த டேர்ம் வந்து கலிகாலத்தை குறிக்குது, கோர இருள்ள மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க, அறியாமையில இருக்காங்க, அஞ்ஞானத்துல இருக்காங்க, இதை போக்க வைக்கிறது தான் இறைவனுடைய வேலை. அதை போக்க வைக்கிறதுக்கு பரமாத்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் யாருன்னு டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு புரிய வச்சார். ஃபர்ஸ்ட் பாடமே ராஜயோகத்துல ஹூ ஆர் மை, நான் யார். ஸோ நம்ம யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் பிறந்தோம்னு தெரியல, ஏன் வாழ்ந்தோம்னு தெரியல, ஏன் சாவரோம்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மா அவங்கவுங்களுக்கு கொடுத்த கிடைச்ச சரீரத்துல நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை யார் சொல்லி கொடுத்தா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சொல்லி கொடுத்தாரு. அப்படிதான் நம்ம இந்த நாடகத்தை திரும்ப திரும்ப நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வந்திருக்கிறது. இந்த டிராமால ஒரு பெரிய பியூட்டி பாருங்களேன், வேற எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்குள்ளதான் இருக்கு. அதாவது நம்ம நாலேஜ்லயே இப்ப நான் சொல்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஹா இப்படிலாம் இருக்கே டிராமால, டிராமா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்தாபனம் பண்றாரு, கரெக்டா. ஸ்தாபனம் பண்ண கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பைபிள்னு ஒரு புக் வருது, அதான் அவங்களுடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிறிஸ்து ஆத்மாக்களுடைய ஜனத்தை கூட்டிகிட்டே போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துன்ற டெர்மினாலஜி இருக்கவே இருக்க முடியாது, பைபிள்ன்ற வார்த்தை இருக்கவே இருக்காது, கரெக்ட் தானே. அதே மாதிரிதான் இஸ்லாம், இஸ்லாம் தோற்றுவிக்கப்படுது, அதோடைய ப்ரொஃபட் வராரு, இஸ்லாமை தோற்றுவிக்கிறார், குரான் ஒரு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவருக்கு முன்னாடி யாரும் அல்லான்ற டேர்ம் யூஸ் பண்ணதில்லை, யாரும் குரான்ற வார்த்தை யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி புத்தர் புத்திசம் ஸ்தாபனம் பண்றாரு. ஸோ புத்திசம் பத்தி எப்ப பேசுறோம், புத்தர் வந்து ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் பேசுறோம். ஆனால் இங்க சங்கமத்துல 1936ல ஆத்மாவின் தந்தை பரமாத்மா வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்கும் போது ஏற்கனவே பூமியில மக்கள் வந்து சிவனை கும்பிட்டு இருக்காங்க, கரெக்ட் தானே. நீங்கள் நான் சிவபக்தன் தான், இந்த ராஜயோகம் தெரியறதுக்கு முன்னாடி. இதுதான் மக்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், என்னடா இது, இவங்க தான் புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க, ஏற்கனவே மக்கள் வந்து சிவனை கும்பிட்டு இருக்காங்களே. பக்தியில வந்து வருஷமே தெரியாது எவ்வளவு வருஷமா சிவனை கும்பிட்டு இருக்கோம், ஆனா நமக்குதான் கிளியரா தெரியும் துவாபரிகத்துல இருந்துதான் கும்பிடுறோம். இதுக்குதான் இந்த ராஜயோக நாலேஜ் தேவைன்றோம். அதாவது புரிஞ்சுக்கங்க, இப்போ நீங்களும் நானும் இறைவங்கிட்ட இருந்து சங்கமத்துல ராஜயோக நாலேஜ் கத்துக்கிறோம், நம்ம 33 கோடி பேர் தயாராயிட்டு இருக்கோம், ஓகேவா. இதே மாதிரி போன கல்பத்து கடைசியிலையும் நம்ம தயாராயிருந்தோம், புரிஞ்சுங்களா. அப்புறம் என்னாச்சு, அந்த கடைசியில 33 கோடி பேர் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள எல்லாருக்கும் ஒரே தாட் வந்து நமக்கு ஒரு சொர்க்கம் போகணும்னு நினைக்கும் போது அங்க ஒரு வேர்ல்டு வார் 3 நடந்து ரஷ்யாக்கு அமெரிக்காக்கு சண்டை வந்து இவங்க கூட ஒரு 10 பேர் அவங்க கூட ஒரு 10 பேர் வந்து உலகம் வினாசம் ஆனதுனால அன்னைக்கு இறைவன் வந்து ஜட்மெண்ட் டேல எல்லா ஆத்மாக்கும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால வெறும் 10-20 லட்சம் பேர் டெல்லியில இருந்ததுனால அங்கிருந்து சத்தியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கல்பத்தோட சத்தியுகம் திரேதாயகம் நடந்து முடிஞ்சிச்சு. துவாபர யுகம் வரும்போது நான் சொல்றேன், இந்த கல்பத்துல விக்ரமாதித்த ராஜான்றவர் கோயில் கட்டுறாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் மக்கள் வராங்களே, அங்க வர மக்கள் போன கல்பம் யாரு, நீங்களும் நானும் 33 கோடி பேர் தானே பிரிவு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நானும் போன கல்பத்துல இறைவன் நமக்கு இவ்வளவு நன்மை செய்தத பக்தி ரூபத்துல கும்பிட்டே வந்துட்டோம், புரியுதுங்களா? அதனாலதான் இங்க 1936 இறைவன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி சிவன் சொல்றாரு, அதான் புரியும் இல்லையா மக்களுக்கு எப்படா வந்தது? ஏன்னா கல்பம் இன்ஃபினிட் போயிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து வேற எந்த தர்மத்தை பத்தி கேட்க முடியாது. ஏசு கிறிஸ்துவ பத்தி அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏசு கிறிஸ்து இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கான யாருமே அவங்க பேசிருக்க மாட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க நடக்குது பாருங்க, நீங்க நானும் அதை பத்தி பேசிட்டு, ஓகே? சோ உலகம் சிவராத்திரி கொண்டாடு, ராஜயோகிகள் சிவராத்திரின்ற பேர்ல கொண்டாடுறது இல்லை, நம்ம சிவ ஜெயந்தின்னு கொண்டாடும். அப்ப சிவ ஜெயந்தின்னு என்ன? கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணனோட பிறந்த நாள், அப்ப சிவ ஜெயந்தினா சிவ ஜெயந்தினா சிவனோட பிறந்த நாள் ஆயிடணும் இல்லையா? சிவன் தான் பிறக்கிறதே இல்லையா, சிவனுக்கு தான் பிறப்பிறப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது ராஜயோகிகள் ஏன் சிவ ஜெயந்தி கொண்டாடுறான்? நம்ம ஏன் அப்படி கொண்டாடுறோம்னா, நம்ம ஒரு விஷயம் தெரியும், 1936 வந்து இறைவன் வந்து போயிட்டு இருக்காருன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம 2020 இருக்கோம். அப்படின்னா என்ன, 2020-1936 கணக்கு போட்டீங்கன்னா இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சேஃப் சைடுக்காக பக்தியில சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடுறாங்களோ அதே நாள்ல நம்ம சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம், ஓகே? நம்ம வந்து டிஃபரன்ஸ்க்கெல்லாம் பண்ணிக்கிறதுல இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஆத்மாவின் தந்தை டைரக்டாவே அக்டோபர் மாசத்துல வராரு. ஆரம்பத்துல டெய்லி இல்ல ஆல்டர்னேட் டேஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தார், நான் சொல்றது 1936 போக போக போக. நான் இப்ப ராஜயோகம் வந்த இல்லையா, நான் 2009 அந்த டைம்ல தான் எப்படி இருக்கும்னா, அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் வருவார், அதான் அவரோட சீசன். வாரத்துக்கு வந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி, இப்ப கடைசியெல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு இருந்து. இது கடந்த 2 வருஷமா இறைவன் வர்றதே இல்லை, ஏன்னா தாதிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர்றதே இல்லை. இப்படிதான் இப்போ சிவ ஜெயந்தி நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, பரமாத்மா வந்து கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு தாதி உடல்ல வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. திடீர்னு பரமாத்மா சொல்றாரு, என்னை என்னுடைய குழந்தைகள் பக்தியில கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பேசிட்டே இருக்கும்போது சிவராத்திரி, ஸோ உலகமே அவரை கூப்பிடும், அது யாருக்கும் டவுட்டே கிடையாது. கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு, உலகத்துல குழந்தைகள் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அன்பா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் பேசியிருப்பாரு, டக்குன்னு பரமாத்மா போயிட்டாரு, அவ்வளவுதான் மீட்டு முடிஞ்சிச்சு. அதாவது நம்ம மதுபன்ல ஒரு நம்ம மதுபன் கெப்பாசிட்டி வந்து 20,000 வச்சுக்கோங்களேன், அந்த டைமண்ட் ஹாலில் அந்த மதுபன்ல அங்கங்க ஹாலெல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 பேர் வரைக்கும் இப்போ போய் எப்படியாவது மீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இறைவன் வந்துட்டு போயிட்டாருன்னு கடுப்பிடுவாங்க இல்லையா? அப்போ உடனே இவங்க கனெக்ட் பண்ணி தாதிகெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று சிவராத்திரி அன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா எங்க கூட தான் இருக்கும், இல்லை ஒரு நாள் முன்னாடி வாங்க ஒரு நாள் தள்ளி வாங்க, ஆனால் எங்களை அம்போன் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பரமாத்மா வந்து சிவராத்திரி நாட்கள்ல வந்து நம்மள அப்படியே அம்போன் விட்டுட்டு போறது கிடையாது. அது ஒரே ஒரு வாட்டி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது முன்னாடி எத்தனை வாட்டி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், சரியா? உலகம் சிவராத்திரியை கொண்டாடுது, நம்ம சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். நம்ம என்ன சொல்றோம், இப்போ 84வது சிவ ஜெயந்தி அப்படின்னா 1936ல இருந்து இத்தனை வாட்டி வந்து போயிருக்கிறாருன்றது நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம். இதுக்கு அர்த்தம் உடனே சிவனுக்கு வந்து 85 வயசு அப்படி கிடையாது, இந்த கல்பத்துல 85 வாட்டி வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். பரமாத்மா வாணியில எங்கேயுமே வந்து இது 1000வது கல்பம் அப்படின்னு சொன்னது கிடையாது. இதுக்கு புரிஞ்சுக்கிறது ஒரு காமன் சென்ஸ் இருந்தா போதும். ஏன்னா பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, கல்பம் அப்படியே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், இப்போ நான் சொல்லும் இறைவன் வந்து எங்கேயாவது இது 100வது கல்பம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்த கல்பத்துல என்ன சொல்ல முடியும், 100வது கல்பம் தான் சொன்னேன், ஏன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது கரெக்டா. ஆனா அது ஆக்சுவலா 101வது கல்பம். ஏன்னா போனாடி 100வது கல்பம். அதனாலதான் பரமாத்மா இது எத்தனாவது கல்பம்ன்றதுக்கு ஆன்சரா எங்கேயுமே சொல்றது கிடையாது. நாடகம் இன்ஃபினைட்னு சொல்றாரே ஒழிய இது இத்தனாவது இதுன்னு அவங்க எங்கேயுமே சொல்ல, அப்படி சொன்ன அதே வார்த்தை தானே திரும்ப சொல்லணும். அதனால பரமாத்மா கல்பம் இன்ஃபினைட்னு சொல்லுவாரு. நம்ம இது கிளியரா சொல்லலாம், இது 84வது சிவ ஜெயந்தி, அடுத்த வருஷம் வரும்போது 85வது சிவ ஜெயந்தி, இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ சிவராத்திரி பரமாத்மா சொல்றது, நான் கலியுகத்தோட காரிருள்ல வந்து மக்களுக்கு இந்த அறியாமையே போக்குறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம யாருக்குமே ஒரு விஷயம் புரியாதது என்னன்னா, காமம் தவறுன்னு புரியல, கோபம் தவறுன்னு புரியல, பற்று தவறுன்னு புரியல. காமம் கோபம் அகங்காரம் பற்று பேர இதெல்லாம் தப்புனே தெரியல, இதெல்லாம் கரெக்ட் நினைச்சு மாயோட கஸ்டமரா உட்காந்து இதெல்லாம் பரமாத்மா தான் வந்து புரிய வைக்கிறார், இதெல்லாம் தப்பு தான். ஆக்சுவலா நம்ம காமம் இல்லாம எப்படி குழந்தை பிறக்கணும்? சத்தியகுத்திலும் தெரியாதா எதுவும் காமமே இல்லாம தான் குழந்தை பிறந்தது. அது எப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த செஷன்ல நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எரிய ஒரு விஷயம் பாத்தீங்க, அதாவது ஒரு பூமி பந்து தெரியுது, உலகம் தெரியுது. அந்த அதை வந்து ஒரு பாம்பு அப்படியே சுத்தி வளைச்சு பிடிச்சி, அந்த பாம்புக்கு வந்து அஞ்சு தலை பாம்பு இருக்கு. அதுக்கு தலையில வந்து கிருஷ்ண நாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துல பாக்குறீங்க நீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அஞ்சு தலை பாம்பு எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, நீங்க வந்து கிராஃபிக்ஸ்ல தான் உருவாக்கணும். ஓகேவா? ஆக்சுவலா இதோட அர்த்தம் என்னன்னா, இது மாயை. மாயை வந்து அஞ்சு ரூபத்துல வந்து விகாரங்கள் ரூபத்துல, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசைன்ற ரூபத்துல அந்த முழு உலகத்தையே விழுங்கி இருக்கு. அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே மாயோட கஸ்டமர் தான். கரெக்டா? உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இதுல அஞ்சுல ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசு, இந்த 100க்கு 100 நான் பாஸ் ஆயிட்டே நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க கர்மத்தை ஆயிருக்கும். நீங்க சரீரத்துல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விகாரம் உங்களுக்குள்ளே எங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் சூட்சத்மத்துல சூட்சமாவது நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பரமாத்மா சொல்ற ஒரு பென்ஸ் கார் போதுன்னா, பென்ஸ் கார்ன்ற வார்த்தை பயன்படுத்தல, ஒரு விலை வந்த பொருளை பாக்குறீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சா கூட போதுமா, அது வந்து பேராசையில வந்துருவான். அப்படின்னா நீங்க நானும் எவ்வளவு பாஸ் ஆக வேண்டியிருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த பாம்பை அடக்கினதா பக்தியில கதை வருது. அப்படின்னா என்ன ஆக்சுவல் அர்த்தம்னா, இவர் தான் முதல் ஆத்மா, மாயையே ஜெயிச்சவரு, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்ப நீங்களும் நானும் எல்லாம் சேர்ந்து இதே முயற்சி தான் செய்ய முயற்சி செய்கிறோம். ஓகே, சோ இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்த்துக்கோ, சங்கரும் சிவனும் ஒன்றல்ல. சங்கர்ன்றது நீங்களும் நானும் நினைவு பண்ணி 100க்கு 100 பாஸ் ஆகி கர்மாதி தாடினா இந்த சூட்சம் வந்தனத்துல அங்க போய் உட்காந்துக்கலாம் இல்லையா, அப்போ நமக்கு பேரு சங்கர், அவ்வளவுதான். ஓகே, பக்தியில இந்த சங்கருக்கு வந்து மனித ரூபத்திலே இறைவனா சொல்லிட்டாங்க, அது பக்தி. அது பக்தியில இறைவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் ராஜயோக அண்டர்ஸ்டாண்டிங் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். பக்தியில கூட ஒழுங்கா பண்ணது என்னன்னா, இறைவனை நேரடியா பார்க்க முடியாதுன்றதுனால அவர் பிறப்பிற்பில வர்றதே இல்லைன்னா மனித ரூபமே கொடுக்காம சிவலிங்கமா வச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பொருளை நினைவு பண்ணணும், அது வரை அது கூட ஞாபகம். பரமாத்மா வாணியில சொல்ற ஒரு பொருள் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு சொல்றது லாஜிக்கே இல்லை அப்படின்றது. பேர் உருவம் இல்லாத ஒரு பொருள் பூமியில கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. சோ ஆத்மா உங்களால் என்னால் பார்க்க முடியலதான், ஆனா அது பார்த்துமா பூமி உருவம் இருக்கு. என்னன்னா பரமாத்மா ஜோதி சுரூபமா இருக்கும், ஒளி புள்ளியா இருக்கும், நட்சத்திரம் போன்ற நட்சத்திரம்னா நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் மாதிரி இருக்காது, ஒளி புள்ளினா நம்ம நினைக்கிற ஒளி மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் பியூட்டி. நீங்க ஒரு கற்பனை வச்சுக்கலாம், அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும் ஆத்மான்னு அப்படி ஒரு ஜட்மெண்ட் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப டீப்பா போய் அதோடைய கான்ஃபிகரேஷன், அதோடைய ஸ்ட்ரக்சர் கிச்சர்லாம் நீங்க நானும் வரைஞ்சிட முடியாது. ஏன்னா ரொம்ப சூட்சமமான விஷயம் அதெல்லாம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா, சிவராத்திரினா என்ன, பக்தியில சிவராத்திரிக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? ஸோ உலகம் சிவராத்திரி கொண்டாடுது, ராஜயோகிகள் சிவ ஜெயந்தியும் கொண்டாடு, நம்ம சிவராத்திரியும் கொண்டாடுறோம், தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன் சிவராத்திரி அது புரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம இப்ப சிவராத்திரி கொண்டாடுறோம்னா, இவ்வளவு நாலேஜ் தெரிஞ்சு நம்ம ஏன் சிவராத்திரி கொண்டாடுறோம்னா, போன பிரிவில நம்மள தேவதி ஆக்குனதுக்காக நன்றி கடனா சிவராத்திரி கொண்டாடுறோம். ஏன் இப்ப சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம்னா, இப்ப இந்த கல்பத்துல நம்மள அடுத்த யுகத்துக்கான தேவதி ஆக்க போறாரே நினைச்சு நம்ம சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். இவ்வளவு புரிதலோட இந்த நாலேஜ்ல உலகத்துல நிறைய யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த ராஜயோகம் மாதிரி இவ்வளவு ப்ளோ டீப்பான சயின்ஸ் விஷயம் உலகத்துல இருக்க யாருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி தெரியாது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சரி, நாளைக்கு நம்ம வேற ஒரு சப்ஜெக்டோட பார்க்கலாம். ஓம் சாந்தி.